107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே. உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மாவில் கிளை படர்வு மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் சிவகுமார் அவர்கள். அவர்கள் நம்முடன் மாவில் கிளைப்படர்வு மேலாண்மை குறித்து இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று மாவில் கிளைப்படர்வு மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம். நமது நாட்டின் பல உற்பத்தியில் கிளைப்படர்வு மேலாண்மை எனும் தோட்டக்கலை தொழில்நுட்பம் சமீப காலமாக மிக முக்கிய பங்காற்றுகிறது. பல பயிர்களின் உற்பத்தி மற்றும் திறன் பல்வேறு சாகுபடி காரணங்களை பொறுத்து அமைகிறது. கிளைப்படர்வு மேலாண்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக அளவில் பல உற்பத்தி செய்யும் நாடுகளில் தற்போது கிளைப்படர்வு மேலாண்மை மற்றும் கவாத்து தொழில்நுட்பங்கள் மூலம் பல மரங்களுக்கு இடையான இடைவெளி மற்றும் அதன் வளர்ச்சியை மாற்றி அமைத்து ஒரு சதுர பரப்பளவில் அதிக மகசூலையும் ஒரு மரத்தில் உருவாகும் பழங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து நல்ல பலன் பெறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பல மரத்தில் உருவ அமைப்பு தொழில்நுட்பம் நன்றாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் கிளைப்படர்வு மேலாண்மை மற்றும் கவாத்து தொழில்நுட்பங்கள் மரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்ல தரமான அதிக மகசூலை கொடுக்கின்றது. கிளைப்படர்வு மேலாண்மை என்பது தாவரத்தை வடிவமைக்கும் தோட்டக்கலை தொழில்நுட்பமாகும். இதில் தாவரத்தின் மரபியல் பண்புகளை கருத்தில் கொண்டு தாவரம் வளரும் சூழ்நிலை மற்றும் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தினை கருத்தில் கொண்டு கிளைப்படர்வு மேலாண்மை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமீப காலமாக அனைத்து வகையான பல பயிர்களிலும் கிளைப்படர்வு மேலாண்மை மிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இத்தொழில்நுட்பத்தின் மூலம் சூரிய ஒளிக்கதிர்களை பழமரத்தின் இலைகள் தடுத்து கிரகித்து ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்க செய்வதால் பழங்களின் விளைச்சல் பன்மடங்காக அதிகரிக்கலாம். இத்தொழில்நுட்பத்தை சரிவர கடைபிடிப்பதன் மூலம் பழங்களை தாக்கும் நோய் மற்றும் பூச்சிகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். மேலும் ஏனைய சாகுபடி செய்முறைகளையும் அறுவடையும் எளிதாக மேற்கொள்ளலாம். நன்கு வடிவமைக்கப்பட்டு கிளைப்படர்வு மேலாண்மை மேற்கொள்ளப்பட்ட மரங்களால் மட்டுமே தரமான மற்றும் தொடர்ச்சியான விளைச்சலை தர இயலும். தற்போது வேலையாட்கள் பற்றாக்குறை காணப்படுவதால் இயந்திரமயமாக்குதல் மிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கிளைப்படர்வு மேலாண்மை இயந்திரமயமாக்குதலுக்கு ஓர் அடித்தளமாக அமைகிறது. எனவே பல பயிர்கள் உற்பத்தியில் கிளைப்படர்வு மேலாண்மை உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வேளாண் தொழில்நுட்பங்களை எளிதில் மேற்கொள்ளவும் உதவுகிறது. பல பயிர்களில் கிளைப்படர்வு மேலாண்மையானது செடியின் உருவ அமைப்பில் தொடங்கி செடியின் மேலாண்மை மற்றும் அதிக தரமான மகசூல் பெறுதல் வரை தொடர்கிறது. நாம் ஒரு பழப்பயிரில் கிளைப்படர்வு மேலாண்மை மேற்கொள்வதற்கு முன்னால் அப்பயிரின் பூக்கும் பண்பினை பற்றிய மிக தெளிவாக அறிந்து புரிந்திருக்க வேண்டும். கிளைப்படரின் முக்கிய கொள்கையாக கருதப்படுவது யாதெனில், நிலம் மற்றும் இயற்கை சக்தியான சூரிய வெளிச்சம் ஆகிய இரண்டையும் மிக சிறப்பாக கையாண்டு அதிக மகசூல் பெறுதலே ஆகும். பல்லாண்டு பழப்பயிர்களில் கிளைப்படர்வு மேலாண்மை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். பழமரத்தின் தளிர்கள் பல உற்பத்தி மற்றும் அதன் தரத்திற்கு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. எனவே தோட்டக்கலை பண்ணையத்தில் கிளைப்படர்வு மேலாண்மையானது நான்கு முக்கியமான காரணிகளை பொறுத்து அமைகிறது. அந்த நான்கு முக்கியமான காரணிகளில் முதலாவதாக ரகம், இரண்டாவதாக வேர்ச்செடி, மூன்றாவதாக மரங்களுக்கு இடையான இடைவெளி, நான்காவது உருவ அமைப்பு என்று சொல்லலாம். இந்த நான்கு காரணிகளை சிறப்பாக கடைபிடிக்கப்படும் போது பல மரத்தின் ஆற்றல் சேமிப்பு சிறப்பாக பல உற்பத்திக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொருளாதார மகசூலும் கூடுகிறது. அடுத்தபடியாக கிளைப்படர்வு மேலாண்மை குறிக்கோள்கள் பற்றி பார்ப்போம். அதிக மகசூல் மற்றும் தரமான பல உற்பத்தியை உருவாக்குதல், வேர் மற்றும் தண்டு பகுதிக்கு இடையான சமநிலையை நிலைப்படுத்துதல், நல்ல உறுதியான கவட்டை அமைப்புடைய கிளைகளை உருவாக்குதல், தேவையற்ற அதிக நெருக்கமான நோயுற்ற மற்றும் பூச்சிகளை தாக்கிய கிளைகளை அகற்றுதல், பல மரத்தின் கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அடர் நடைவு முறைக்கு ஏற்றவாறு பல பயிரில் உருவ அமைப்பை உருவாக்குதல், இடைநிலை சாகுபடி தொழில்நுட்பமான இலைவழி தெளித்தல், அறுவடை என பல நுட்பங்களை செம்மையாக செயல்படுத்துதல், இயற்கையின் வளங்களான காற்று வெளிச்சம் மற்றும் வெப்பநிலையை சிறப்பாக பயன்படுத்துதல், மரங்களுக்கு நல்ல காற்றோட்டம் மற்றும் ஒளி கிடைக்க வழிப்படுத்துதல், இயந்திர வேளாண் பண்ணையத்துக்கு மரங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் பயன்படுத்துதல், இதெல்லாம் தான் வந்து கிளைப்படர்வு மேலாண்மையின் மிக முக்கியமான குறிக்கோள்கள் என்று சொல்லலாமுங்க. அடுத்தபடியாக கிளைப்படர்வு மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். பல மரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி சிறிய மரங்களிலிருந்து அதிக மகசூல் மற்றும் தரமான பழங்கள் உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகிறது. பெரிய மரங்களை விட சிறிய மரங்களாக இருப்பதால் மரத்தினில் உட்புகும் சூரிய ஒளி வெளிச்சம் நன்றாக கிடைக்கும். முதுமையான வயதான மரங்கள் தங்கள் உற்பத்தி திறனை இழந்து குறைந்த மகசூலை கொடுக்கும். அவ்வகையான வயதான மரங்களை கிளைப்படர்வு மேலாண்மை மூலம் புத்துயிர் அடைய செய்யலாம். முதிர்ந்த பெரிய மரங்களில் பழங்களை அறுவடை செய்வது அதிக உற்பத்தி செலவினை உண்டாக்கும். இந்நிலையில் கவாத்து மற்றும் கிளைப்படர்வு மூலம் எட்டி பருக்கும் உயரத்தில் மரங்களை நிலைப்படுத்துவதால் அறுவடைக்கான செலவு குறைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மரத்தின் கிளை அமைவினை மாற்றியமைக்கும் தோட்டங்களை தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக கவாத்து, இரண்டாவதாக உருவ அமைப்பு, மூன்றாவதாக அடர் நடவு முறை, நான்காவதாக கிளை மேலாண்மையில் வேர்ச்செடிகளின் தாக்கம், ஐந்தாவதாக கிளைகளின் அமைவு நிலை, ஆறாவதாக ஊட்டச்சத்து மற்றும் சத்துக்கள் மேலாண்மையை பற்றி சொல்லலாமுங்க. அடுத்தபடியாக கிளைப்படர்வு மேலாண்மைக்கு தேவையான உபகரணங்கள். கிளைப்படர்வு மேலாண்மையில் கவாத்து மற்றும் கிளைகளை வெட்டிவிடுதல் முதன்மையான செயலாக உள்ளது. வேலையாட்களை கொண்டு கவாத்து செய்தல் மிக கடுமையான பழு மற்றும் பொருளாதார செலவினை கொடுக்கும். ஆகையால் தற்போது சந்தையில் பல்வேறு வகையான கவாத்து செய்யும் கருவிகள் உள்ளன. மார்க்கெட்டில் உள்ள இத்தகைய கவாத்து மற்றும் உருவமைப்புக்கு தேவையான உபகரணங்களை விவசாயிகள் வாங்கி அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக ஆங்கிலத்தில் சிக்கேச்சர் என்று அழைக்கக்கூடிய பிரித்தெடுக்கும் கத்தி சிறு கிளைகளையும் தண்டுகளையும் வெட்டி எடுக்க உதவும். 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சிறு குச்சிகளை எளிதில் இதன் மூலம் வெட்டி எடுக்கலாம். இரண்டாவதாக கவாத்து ரம்பம், 1 முதல் 2 அங்குலம் விட்டம் கொண்ட சிறு கிளைகளை அகற்ற தேவைப்படும் கருவியாகும். மூன்றாவதுன்னு பார்த்தோம்னா மரம் வெட்டும் கத்தி, 2 முதல் 2.5 அங்குலம் விட்டம் கொண்ட பெரிய கிளைகளை வெட்ட உதவும். அடுத்தபடியாக சங்கிலி ரம்ப கத்தி, இது ஒரு இயந்திர சக்தி கொண்டு இயக்கப்படும் கைக்கு அடக்கமான கருவி. இக்கருவி மூலம் எத்தனை பெரிய கிளைகளையும் வெட்ட முடியும். அடுத்தபடியாக மாமரத்தில் உருவ அமைப்பு கவாத்து பற்றி பார்ப்போம். மாமரமானது குறைந்த காப்புத்திறன் கொண்டதால் கவாத்துக்கு நல்ல பலன் கொடுக்கும். கவாத்து செய்வதால் தொடர்ச்சியாக காய்க்க செய்ய முடியும். தென்னிந்தியாவில் கவாத்து செய்ய ஆகஸ்ட் மாதம் சிறந்ததுன்னு சொல்லலாமுங்க. கவாத்து செய்தல் மாந்தோட்டத்தில் ஒரு முக்கிய செயலாகும். இது மா விவசாயிகளை பின்வரும் செயல்களை செய்ய அனுமதிக்கிறது. முதலாவதாக கவாத்து செய்வதனால் மாவின் இலை வளர்ச்சியை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதன் மூலம் நிறைவான மகசூலை பெற முடியுங்க. தேவைக்கு அதிகமாக உள்ள இலைகளை மாமரத்திலிருந்து நீக்குவதன் மூலம் பயிர் மேலாண்மை மேலும் திறனுடையதாக்க முடியும். கவாத்து செய்வதன் மூலம் பூக்கள் உற்பத்தியை திருத்தி அமைத்து பல உற்பத்தி மற்றும் மா சந்தையை நீடிக்க செய்யலாமுங்க. தோட்டத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது. கவாத்து பூந்தளின் உற்பத்தியை ஊக்குவிக்கின்றது. மாவின் காய்க்கும் ஆயிலை நீடிக்க செய்கிறது. மாமரங்களுக்கு இடையில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட கவாத்து வழிவகுப்பதன் மூலம் நோய்களினால் ஏற்படும் நட்டத்தை குறைக்கிறதுங்க. முதலாவதாக உருவ அமைப்பு பற்றி மா பயிரில் பார்ப்போம். நல்ல முறையில் உருவமைக்கப்பட்ட மரங்கள் அதிக அளவு காய்களை தாங்கும் திறனை கொண்டிருக்கும். உருவமைக்கப்பட்ட மரங்கள் எளிதாக மருந்து தெளிக்க வழிவகுக்கின்றது. மேலும் கிளைகளுக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்க செய்து பழ முதிர்ச்சியின் போது நல்ல நிறம் கொண்ட பழங்களை கிடைக்க வழிவகை செய்கின்றது. இளம் மரங்களை உருவமைப்பு செய்தல் பற்றி பார்ப்போம். ஒரு மரத்தின் வளர்ச்சி பருவத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இளங்கன்றின் வளர்ச்சியாகும். இது பூ பூப்பதற்கு முன்னால் நிகழும் இலை வளர்ச்சி பருவமாகும். சரியான கிளைப்படர் மூலம் நல்ல உருவமைப்பை பெறும் கன்றுகள் சிறந்த மகசூலை தருவதோடு மட்டுமல்லாமல் காய்க்கும் பருவத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து செய்முறைகளையும் எளிதாக மேற்கொள்ள உதவியாக இருக்கும். கிளைப்படர்வு மேலாண்மை ஆரம்ப கால கட்டத்தில் வடிவமைப்பையும் அம்மரத்தின் உறுதியையும் நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லலாமுங்க. இதனை பெறுவதற்கு நட்டவுடன் கன்றுகளின் தோன்றும் பக்க கிளைகளை அனுமதிக்காமல் 1 மீட்டர் உயரம் வரை வளர அனுமதிக்க வேண்டும். பின்னர் அக்கன்றுகளை தரையிலிருந்து 70 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டிவிட வேண்டும். பொதுவாக இளங்கன்றுகள் பராமரிப்பில் அவை வெட்டப்படும் இடம் அதன் உருவ அமைப்பை தீர்மானிக்கிறது என்று சொல்லலாமுங்க. மாவில் புது தளிர்கள் உருவாகும் போது இளந்தளிர்கள் தோன்றி பின்னர் வளர்ச்சியானது ஒரே இடத்தில் முடிவடையும். அதாவது ஒரு பருவ வளர்ச்சி முற்று பெறும்போது அவை வளையும் போல் இலைகளுடன் காட்சியளிக்கும். அவ்வளையத்தின் ஊடே உறக்க நிலையில் பல மொட்டுக்கள் காணப்படும். ஒவ்வொரு பருவ பொது தொழில் வளர்ச்சியின் போதும் இவ்வகையான வளைய மொட்டுக்களை நமக்கு எளிதாக கண்டறிய உதவும். இவ்வகையான மொட்டுக்கள் சற்று மேலே வெட்டப்படும் போது பல பொது கிளைகள் வளைய மொட்டுக்களிலிருந்து தோன்றும். அதாவது உறக்க நிலையில் இருக்கும் மொட்டுக்கள் கிளைகளாக உருவெடுக்கும். இவ்வகையாக தோன்றும் 5 முதல் 7 கிளைகள் தேவைக்கேற்ப 3 முதல் 4 கிளைகள் மட்டும் 4 பக்கங்களிலும் பரவுமாறு வைத்துக்கொண்டு மீதமுள்ள கிளைகளை நீக்கிவிட வேண்டும். இவ்வகையான கிளைகள் உருவாகும் போது அவை ஒரே இடத்திலிருந்து உருவாகி இருப்பதை காணலாம். இவ்வகையான வடிவமைப்பை பெறுவதற்கு பரிந்துரை செய்யப்படுவதில்லை. ஏனெனில் ஒரே இடத்தில் தோன்றும் பல கிளைகள் பின்னர் காய்க்கும் போது அதிக எடையினால் காற்றில் ஒடிந்துவிட வாய்ப்புள்ளது. ஆகவே ஒரே இடத்தில் தோன்றும் கிளைகளுக்கு அதிக பாரம் ஏற்கும் தன்மை குறைவாகவே இருக்கும். எனவே வளைய மொட்டுக்களுக்கு கீழ் 2.5 சென்டிமீட்டர் விட்டு வெட்டுவதனால் புதிய கிளைகள் போதிய இடைவெளிகளுடன் தோன்றும். இவ்வாறு செய்வதனால் பக்க கிளைகள் போதுமான இடைவெளிகளோடு 4 பக்கங்களிலும் தோன்றும். இதுபோல் உண்டாகும் கிளைகள் 3 முதல் 4 கிளைகளை 4 பக்கமும் அனுமதிக்க வேண்டும். பின்னர் அவை 1 மீட்டர் நீளம் வரை வளர அனுமதிக்க வேண்டும். மீண்டும் முதலில் செய்தது போல் 60 முதல் 70 சென்டிமீட்டர் நீளம் வரை விட்டு ஏனைய வளர்ச்சியை வெட்டி எடுத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மரம் திடகாத்திரமாக ஒரு குடை போன்ற வடிவத்தை பெறும். தொடர்ந்து ஒவ்வொரு பக்க கிளைகளிலிருந்தும் பொது கிளைகள் தோன்றி அவற்றிலிருந்து பூக்கள் வளர வாய்ப்பு உள்ளது. பொதுவாக இளங்கன்றுகளின் வடிவமைப்புக்காக எந்த நேரத்திலும் கவாத்து செய்யலாம். ஆனால் அம்மரங்களுக்கு தொடர்ந்து நீர் பாய்ச்சுவது அவசியம். இவ்வகையான வடிவமைப்பின் போது மரங்கள் படர்ந்து வளருமேயன்றி உயரமாக வளர சாத்தியங்கள் இல்லை. இவ்வகையான கிளைப்படரின் போது கீழ் நோக்கி வளரும் கிளைகளையும் மரத்தின் நடுப்பகுதியில் மேல் நோக்கி வளரும் கிளைகளையும் மற்றும் குறுக்கும் நெடுக்குமாக உள்ள கிளைகளையும் அகற்றுவது அவசியமாகும். இதுவரை நாம் மாமரத்தில் உருவ அமைப்பு பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக கவாத்து செய்தல் பற்றி பார்ப்போம். இலையுதிர் மரங்களுக்கு செய்வதில் போன்று பூக்களை தோற்றுவிக்கவும் மகசூலை அதிகரிக்கவும் ஆண்டுதோறும் மாவை கவாத்து செய்ய வேண்டியதில்லை. மாவானது முந்தைய ஆண்டு நுனிக்கிளையில் பொதுவாக பூக்கக்கூடியது. மா பயிரானது கவாத்துக்கு ஒத்துழைத்து நல்ல இலை தளிர்களை கொடுக்கக்கூடியது. பொதுவாக அதிக அளவு கவாத்து செய்வதன் மூலம் அதிக வீரியம் கொண்ட பல தளிர்களை தோற்றுவிக்கலாம். பொதுவாக மரத்திற்கு நல்ல அமைப்பு ஏற்படுத்தியும் மரத்தினை நடுப்பகுதியில் வெளிப்படுத்தியும் நல்ல காற்று மற்றும் சூரிய ஒளி மரத்திற்கு நுழைய செய்யவே கவாத்து செய்யப்படுகிறது. இது தெளிக்கக்கூடிய மருந்துகளை அனைத்து பகுதிகளுக்கும் நுழைய செய்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துகிறது. மரத்திற்குள் சூரிய ஒளியை நுழைய செய்வதனால் பழங்களின் நிறமும் தரமும் மேம்படுத்தப்படுகிறது. மாவில் கவாத்து செய்வதற்கென எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. நல்ல மரமானது குறைந்தது 3 அல்லது 4 மிகாமல் கிளைகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த கிளைகள் நன்றாக உட்புறம் திறந்து தரைமட்டத்திலிருந்து 4 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். பெரும்பாலான மா ரகங்கள் நீண்டு வளரும் பண்புடையது. அதன் இயற்கையான குடை போன்ற வடிவமைப்பு மற்றும் சரி விகிதத்தில் கிளைகள் கொண்டிருக்க வேண்டும். இதனால் எப்பொழுதாவது கவாத்து செய்தல் போதுமானது. பொதுவாக காய்ந்த நோய் தாக்கிய குறுக்கு நெடுக்காக உள்ள கிளைகளை கவாத்து செய்ய வேண்டும். அடர் நடவு முறையில் பயிரிடப்பட்டுள்ள மாந்தோட்டத்திற்கு மிகுந்த அளவு கவாத்து செய்தல் வேண்டும். மாவில் 2 நிலைகளில் கவாத்து செய்யலாம். முதலாவதாக அறுவடைக்கு பின், இரண்டாவதாக பூக்கும் முன். அறுவடைக்கு பின் செய்யும் கவாத்தில் அறுவடை செய்த உடனே செய்ய வேண்டும். இதில் கையாளப்படும் கவாத்து முறைகளை கீழ்த்தொங்கும் கிளைகளை நீக்குதல். இது தாழ்வான தொங்கிக் கொண்டிருக்கும் கிளைகளை கவாத்து செய்வதாகும். இந்த தாழ்வான கிளைகள் தோட்ட மேலாண்மை செயல்களான உரமிடுதல் மற்றும் மரத்தின் அடியில் களைக்குள்ளி தெளிப்பு ஆகியவற்றிற்கு இடையூறாக இருக்கும். இரண்டாவதாக தேவையற்ற கிளைகளை அகற்றுதல். இது மரத்திற்குள் மருந்து தெளிப்புக்கு இடையூறாக கிளைகளுக்கு இடையில் குறுக்கு நெடுக்குமாக இருக்கும் கிளைகளையும் கொத்தாக உள்ள கிளைகளையும் நீக்குதல் ஆகும். இதன் மூலம் மருந்து தெளிக்கும் வேலை எளிதாகிறது. மூன்றாவதாக நோயுற்ற கிளைகளை அப்புறப்படுத்துதல். இது மரத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்ட மற்றும் காய்ந்த கிளைகளை நீக்குதலாகும். இல்லையெனில் இக்கிளைகள் தொற்றுநோய் பரவ காரணமாக அமையும். அடுத்தபடியாக பூக்கு முன் செய்யும் 2ம் கவாத்து. இந்த பூக்கு முன் செய்யும் கவாத்தை 2ம் கவாத்து என்று கருதலாம். இந்த கவாத்தினை மரம் பூக்கு முன் செய்ய வேண்டும். கவாத்து செய்யும் நேரம் சரியானதாக இருந்தால் பூக்களை தோற்றுவிக்கும் இலைகள் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும். இந்த கவாத்து செய்ய குறைந்த கால அளவினை 2 முதல் 4 வாரங்களுக்குள் செய்யப்பட வேண்டும். அடுத்தபடியாக பூக்கு முன் செய்யும் கவாத்தில் முதலாவதாக நுனி கவாத்து பற்றி பார்ப்போம். பூப்பதிற்கு முன் உள்ள தலை வளர்ச்சியின் போது இந்த கவாத்து செய்வது நன்மை பயக்கும். இளந்தளிர்களை முதிர்ந்த கட்டையான பகுதி வரை வெட்டிவிட்டு விடுவதால் தோண்டும் தளிர்கள் பூக்களை கொடுக்கின்றன. இந்த கவாத்தின் மூலம் கூடுதல் பயனையும் பெறலாம். அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தளிர்களை வெட்டுவதன் மூலம் மரத்தின் பரப்பளவையும் குறைக்கலாம். மரத்தின் அளவினை குறைத்தல். மரத்தின் அளவினை குறைக்க பெருங்கிளைகளை மாவில் வெட்டுவது உகந்ததல்ல. ஏனெனில் வெட்டப்படும் பகுதியினை பொறுத்து 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு மகசூல் இறப்பு ஏற்படும். ஆயினும் இதனை சரியான நேரத்தில் செய்தால் பூக்கள் பெருங்கிளைகளில் கூட தோன்றும். இறுதியாக மர சுகாதாரம். இது நோய் தாக்கிய பூக்கள் மற்றும் பழங்களை அகற்றுவதற்கு முக்கியமானதாகும். நோய் தாக்கிய அல்லது இறந்த கிளைகளை அனைத்தையும் பூப்பதற்கு முன் அகற்றிவிட வேண்டும். அடுத்தபடியாக கிளைப்படர்வு மேலாண்மையில் வேதிப்பொருட்கள் பயன்பாடு பற்றி பார்க்கலாம்ங்க. மாவில் பூக்கள் உண்டாக உபயோகப்படுத்தப்படும் பல்வேறு ரசாயன பொருட்களில் பக்லோபியூட்ரசால் எனப்படும் வளர்ச்சி குறைப்பி மிகவும் முக்கியமானதாகும். இது தேவையான பருவத்தில் பூ உற்பத்தியை தூண்ட உதவுகிறது. அறுவடை செய்யப்பட்டவுடன், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில், காய்த்த கிளைகளை கணுப்பகுதியிலிருந்து 10 சென்டிமீட்டர் விட்டு கவாத்து செய்ய வேண்டும். பின்னர் இதனை தொடர்ந்து பாக்லோபியூட்ரசால் எனும் மருந்தை 1 சதுர மீட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் தேவையான அளவு நீரில் கலந்து வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். இவ்வாறு ஆராய்ச்சி மேற்கொண்டதில் பங்கனப்பள்ளி ரகத்தில் அதிக பூ மற்றும் பிஞ்சு உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்டது. இத்தொழில்நுட்பத்தை இரவை பயிர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மானாவாரி பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த தொழில்நுட்பத்தை நீலம் ரகத்தில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தோன்றும் பூந்தளிர்களை 10 சென்டிமீட்டர் அளவு விட்டு நுனியை கவாத்து செய்து பின்னர் பாக்லோபியூட்ரசால் மருந்தை 6 மில்லி மரம் 1 என்ற அளவில் வேர் பகுதியில் அளித்தால் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நீலமரகத்தில் பூக்களை பெற முடியும். அடுத்தபடியாக வயதான மரங்களை புதுப்பித்தல். பொதுவாக மாவில் 30 வயதிற்கு பிறகு மகசூல் குறைய தொடங்குகிறது. குறிப்பாக நல்ல வீரிய வளர்ச்சியுள்ள பகுதிகளில் காணப்படும் அடர்ந்த மற்றும் நெருக்கமான கிளைகளே இதற்கு காரணமாகும். நெருக்கமான கிளைகள் சூரிய ஒளியை தடுப்பதால் புது தளிர்கள் உற்பத்தி பாதிக்கப்படுகின்றன. மேலும் தோன்றும் புது தளிர்களும் மெலிந்தும் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்கமும் இவ்வகை தோட்டங்களில் அதிகமாக காணப்படும். இத்தகைய பயன் தராத மாமரங்களை கவாத்து செய்வதன் மூலம் பயனுள்ளதாக மாற்ற முடியும். குறுக்கு நெடுக்காக நோய் பாதித்த மற்றும் காய்ந்த கிளைகளை அகற்றிவிட வேண்டும். தென்னிந்தியாவில் பயன் தராத மரங்களில் உள்ள தேவையற்ற கிளைகளை மரத்தின் மேலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் அறுவடை செய்த பின் வெட்டிவிடப்படுகிறது. இந்த வெட்டப்பட்ட பகுதியில் நோய் தாக்கத்தை தடுக்க காப்பராக்சிக்ளோரைடு பசையை தடவ வேண்டும். வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து புது துளிர்கள் மார்ச் ஏப்ரல் அல்லது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தோன்றும். இவற்றிலிருந்து நல்ல ஆரோக்கியமான வெளிப்புறம் நோக்கி வளரக்கூடிய 10 கிளைகள் மட்டும் விட்டுவிட்டு மற்றவற்றை நீக்கிவிட வேண்டும். இதனால் மரத்திற்கு நல்ல வடிவமைப்பு கிடைக்கச் செய்யலாம். இவ்வாறு கவாத்து செய்த மரங்களுக்கு மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப தேவையான தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் அளித்தல் வேண்டும். மரங்களுக்கு முக்கியமாக கோடை காலங்களில் 5 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். மக்கிய தொழு உரம் மரம் ஒன்றிற்கு 50 முதல் 100 கிலோ வீதம் அளிக்கலாம். மரத்தின் கிளைகளில் நெருக்கத்தை கட்டுப்படுத்த தேவையற்ற புது தளிர்களில் அவ்வப்போது நீக்கிவிட வேண்டும். இது நல்ல ஊட்டம் பெற்ற தண்டுகளை கிடைக்கச் செய்கிறது. கவாத்து செய்த 2 ஆண்டுகள் கழித்து புது தண்டுகள் வளரும். மேலும் மகசூல் படிப்படியாக அதிகரிக்கவும் செய்யும். இம்முறையின் மூலம் வயது முதிர்ந்த மற்றும் பலன் தராத மரங்களை பயனுள்ள மரங்களாக மாற்ற முடியும். இறுதியாக கவாத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றி பார்ப்போங்க. பெரிய மரக்கிளைகளை ரம்ப மூலம் வெட்டும்போது அக்கிளையின் அடிப்பகுதியிலிருந்து 40 மில்லிமீட்டர் வரை மேல் நோக்கி வெட்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது எளிதாக பிசிர் இல்லாமல் கிளைகளை வெட்டி எடுக்க முடியுங்க. சாய்வான கோணத்தில் கிளைகளை வெட்டும்போது வெட்டு பகுதியில் நீர்த்துறிகள் தேங்காமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீர்த்துறிகள் தேங்காமல் இருந்தால் அழுகல் ஏற்படாமல் இருக்குமுங்க. பெரிய கிளைகளில் உள்ள மரத்தினை வெட்டும்போது சிறு சிறு பகுதிகளாக வெட்ட வேண்டும். சிறிய துண்டுகளாக கீழே விழும்போது மரக்கிளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. வெட்டப்பட்ட இடத்தில் பூஞ்சாணம் வளராமல் கட்டுப்படுத்த பூஞ்சாணக்கொல்லியான காப்ராக்சிக்ளோரைடு பசையை பேஸ்ட் போல் செய்து கொண்டு அதை வெட்டப்பட்ட இடத்தில் தடுவதன் மூலம் பூஞ்சாண நோய் வராமல் தடுக்கலாமாங்க. இவ்வாறு மாப்பயிரில் மற்றும் பிற மரவகை பல பயிர்களிலும் கிளைப்படர்வு மேலாண்மை தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பின்பற்றி அதிக மகசூலையும் அதிக தரமான பழங்களையும் பெற்று அதிக வருவாய் ஈட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்ங்க. இந்த கிளைப்படர்வு மேலாண்மை தொழில்நுட்பங்களில் மேலும் தகவல் பெறுவதற்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், பல அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்களே, இதுவரை மாவில் கிளைப்படர்வு மேலாண்மை பற்றி முனைவர் சிவகுமார் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.